டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய்தம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
நேயர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் கீர்த்தனை பாடல்கள் அடங்கிய MP3 CD தயாராக உள்ளது. உங்களுக்கு தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
Thank you. பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் நீதிமொழிகள் 6 முதலாம் வசனம் முதல் சிந்திப்போம். இந்த அதிகாரத்திலே அநேக வித்தியாசமான சத்தியங்களை பார்க்க போறோம். முதலாவது ஒரு ஆலோசனையோடு ஆரம்பமாகிறது. இன்றைய வியாபார உலகத்திற்கும் இது மிக நல்ல ஒரு ஆலோசனை. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் இது மிகுந்த சிறந்த ஒரு ஆலோசனை. நல்ல வியாபார கொள்கைகள். எல்லா மனுக்குலத்திற்கும் தேவன் சிறந்த ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களானாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களானாலும் சரி, அவர்கள் எல்லாருக்கும் அவரிடத்திலே ஆலோசனை உண்டு. நீதிமொழிகள் 6:2 என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்துக் கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இந்த காலகட்டத்திற்கும் மிகவும் பயனுள்ள 2 ஆலோசனைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சிநேகிதன் என்று சொல்லி எதற்கும் கையெழுத்திடக்கூடாது. அதுபோல முன்பின் அறியாத எவரோடும் எந்த ஒப்பந்தத்திலும் ஈடுபடக்கூடாது. ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளாத ஒரு சகோதரனும் கூட தன்னுடைய வியாபாரத்திலே இந்த கொள்கையை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அது அவனுக்கு மிக உதவியாயிருக்கும். 2 வசனத்தை பார்க்கும்பொழுது அடுத்த அந்த மனிதன் பெருமையோடு பேசுவது போல தெரிகிறது. ஒருவன் மற்றொருவனோடு கூட ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதின் நோக்கமே அவனை விட மேலானவனாக தான் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே, பல காரியங்களிலே தான் சிறந்து விளங்குவதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே. எனவே அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். நீதிமொழிகள் 6:3 இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டுக் கொண்டபடியால் நீ உன்னை தப்பு வைத்துக் கொள்ள ஒன்று செய். அதாவது அவனிடத்திலே சென்று காரியங்களை பேசி சரி செய்வதை குறித்து நீ பயப்பட வேண்டாம். நண்பர்களோடு உறுதியாக இருந்து எதிரிகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதே சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 6:4-5 உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்பு வைத்துக் கொள். காரியங்கள் பழுதடைந்து கிடக்கும்பொழுது நீ படுத்து கிடக்காதே. நீ சரி செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கும்பொழுது சாய்வு நாட்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்காதே. சீக்கிரமாக போய் நேராக்க வேண்டிய காரியங்களை நேராக்க வேண்டும். சிநேகிதற்காக நீங்கள் பிணைப்பட்டிருப்பீர்கள் என்றால் ஒரு பறவை வலையிலே சிக்குண்டிருப்பதை போல சிக்குண்டிருக்கிறீர்கள். இது ஒரு எச்சரிப்பு. வியாபாரத் துறையில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எருமினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 6:6-8 பாருங்கள். சோம்பேறியே, நீ எருமினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். எறும்பு சிறியதாக இருந்தாலும் அது ஒரு பெரிய ஆசிரியராயிருக்கிறது. மிக உன்னதமான சத்தியங்களை அது நமக்கு கற்றுத்தருகிறது. தன்னுடைய பணியிலே அது மிகவும் கண்ணும் கருத்துமாயிருக்கிறது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் எருமினிடத்திலிருந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும். எருமின் வாழ்க்கையிலே எது மிக முக்கியமானதோ அதை செய்வதிலே அது மிகவும் சுறுசுறுப்பாயிருக்கிறது. குளிர்காலத்திற்காக ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. எதிர்காலத்தை குறித்த அக்கறை உள்ளதாயிருக்கிறது. அதை குறித்து சுறுசுறுப்பாய் செயல்படுகிறது. இன்று அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பெரிய பாவம் என்னவென்றால் சோம்பேறித்தனம். முழு நேர கர்த்தருடைய பணியிலே இருக்கிறவர்களிலும் கூட அப்படிப்பட்ட நபர்களை பார்க்கலாம். நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நம்முடைய பணி நேரம் தவிர மீதி நேரத்திலே நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோமா? அதை நாம் கற்றுக்கொள்கிறோமா? கர்த்தருடைய ஊழியத்திலே காணப்படும் ஒரு சாபமான காரியம் சோம்பேறித்தனம். ஊழியர் ஒருவர் ஒரு மூத்த போதகரிடத்திலே வந்து, ஐயா, நான் இந்த திருச்சபையிலே 3 பணி செய்து விட்டேன். எல்லா காரியங்களை குறித்தும் பிரசங்கித்து விட்டேன். இனி நான் எதை குறித்து பிரசங்கிப்பது என்று கேட்டாராம். அதற்கு அந்த முதிர்ச்சி பெற்ற போதகர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சகோதரனே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறீர்கள் என்று கேட்டார். இந்த கேள்விக்கு திட்டவட்டமான எந்த பதிலையும் அவரால் கூற முடியவில்லை. ஒரு வாரத்திலே 1 குறைவாகவே வேதத்தை வாசிக்கிறேன், படிக்கிறேன் என்று கூறினார். அப்பொழுது அந்த மூத்த போதகர் சொன்னது, உன்னுடைய வழிகளை நீ மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நீ ஊழியத்தை விட்டு வெளியேற வேண்டியதுதான். ஆயத்தம் செய்யாமல் ஆவலோடு ஆசையோடு எதிர்பார்ப்போடு வரும் ஜனங்கள் முன்னால் பிரசங்கிப்பிடத்திலே நீ ஏறுவது சரியல்ல என்று கூறி அனுப்பினார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எறும்பு நமக்கு பெரிய ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகள் 6:9-11 வரை வாசிக்கிறேன். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். இதற்கு விளக்கம் தேவையில்லை, அத்தனை தெளிவாக சத்தியத்தை கூறுகிறார். தொடர்ந்து துன்மார்க்கனை குறித்து பேசுகிறார். வாசிக்கிறேன் நீதிமொழிகள் 6:12-13. பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை செய்கிறான். பிரியமானவர்களே, யாருடைய வாழ்க்கையிலாவது இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கும். அவர்கள் பேசினாலும் கைகளையும் கால்களையும் அசைத்தாலும் அதற்கு தவறான கருத்து இருக்கும். சில கிறிஸ்தவர்களும் கூட சில நேரங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தங்களை அர்ப்பணித்து விடுகிறார்கள். இவர்கள் எந்த காரியத்தை குறித்து பேசினாலும் இரண்டு அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசுவார்கள். வேடிக்கையான பேச்சு என்று சொல்லி பேசுவார்கள். இப்படி விவேகமற்ற வார்த்தைகளை பேசுவார்கள். ஆனால் பெரியமானுள்ளே, தேவன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எதிராய் பேசுகிறார். நீதிமொழிகள் 6:14-15. அவன் இருதயத்திலே திரியா வரமுண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய பிள்ளையாக சாட்சியான நடக்கையை கொண்டவனாயிருக்க வேண்டியவன். ஆனால் அவனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் தவறான காரியங்களை வெளிப்படுத்துகிறது. உன் நாட்களிலே வாழ்ந்த பரிசுத்தவான்களை எண்ணி பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களை ஊண்ட கட்டுகிறதாகவோ உற்சாகப்படுத்துகிறதாகவோ இருக்குமே ஒழிய இரட்டை அர்த்தமுள்ள வார்த்தைகளாகவோ தவறான எண்ணத்தை பின்னணியத்திலே கொண்டதாகவோ அவர்கள் பேசுகிறதில்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கும் தேவை. நாகரிகத்திற்கு ஏற்ற முடி அலங்காரத்தோடோ சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான உபகரணத்தோடோ உள்ள ஒரு வாலிபனை சந்திப்பதை விட அப்படிப்பட்ட மகான்களை சந்திப்பது மிக சிறந்தது. இன்று பல திருச்சபைகளிலே ஜனக்கூட்டம் உண்டு, ஆனால் அவர்கள் எங்கும் கடந்து செல்கிறதில்லை. ஏன் தெரியுமா? தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். பிரியமானவர்களே, மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தேவனை யாரும் முட்டாளாக்க முடியாது. நம்முடைய தேவனாய கர்த்தர் பரிசுத்தமான வாழ்க்கையை நம்மிலே எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? அவர் பரிசுத்தர். அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன். அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்தே அக்கறை எடுத்து அப்படிப்பட்டவர்களையே அவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமான தேவனோடு தொடர்புடையவர்களாய் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. இன்று கர்த்தருடைய ஜனங்களின் மத்தியிலேயும் பரிசுத்தத்தின் முக்கியத்துவத்தை குறித்து அடிக்கடி கூற வேண்டியது. தொடர்ந்து கர்த்தர் வெறுக்கும் 7 காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் வெறுக்கிறார் என்பதை சிலரால் நம்ப முடியவில்லை. அவர் ஒரு அன்பின் தேவன் என்பதை மட்டுமே அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். வெறுப்பது, பகைப்பது என்பது அன்பிற்கு விரோதமான ஒரு வார்த்தையாயிருப்பதனாலே தேவன் எதையும் வெறுக்க முடியும் என்பதை அவர்கள் நம்புகிறதில்லை. பிரியமானவர்களே, தேவன் அன்புள்ளவர். அதே நேரத்திலே அவர் தீமையை வெறுக்கிறவர். உலக பிரகாரமான உறவிலேயும் இந்த சத்தியத்தை நீங்கள் காண முடியும். நீங்கள் உங்கள் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள், ஆனால் உங்கள் குழந்தைகளை கடிக்க துடிக்கும் வெறிபிடித்த நாயை நீங்கள் வெறுக்கிறீர்கள். எதிர்மறையான காரியங்கள் இருக்கும் இந்த உலகம் இருக்கும் வரை இங்கே பாவம் பிரவேசித்திருக்கிறபடினாலே நாம் சரியானதை நேசிக்கிறவர்களாகவும் தீமையை வெறுக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். அதற்கு மாறாக நீங்கள் பாவத்தை நேசிக்கும் ஒருவராயிருப்பீர்கள் என்றால், நீதி நியாயத்தை வெறுக்கிறவர்களாயிருப்பீர்கள் என்றால், வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, நாம் தீமையை வெறுக்க வேண்டும், நல்ல காரியங்களை நாம் நேசிக்க வேண்டும். பிரசங்கி 3:8 சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு என்று வாசிக்கிறோம். இப்பொழுது நீதிமொழியின் புத்தகம் 6:16-19 வரை உள்ள பகுதியிலே கர்த்தர் அறுவருக்கும் 7 காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6:16-19 வரை. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவறுப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இன்று திட்டமும் தெளிவுமாக கர்த்தர் இவைகளை வெறுப்பதாக கூறியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் வெறுக்கும் பட்டியலிலும் இவைகள் இருக்க வேண்டும். கர்த்தர் தாம் வெறுப்பதாக இந்த இடத்திலேதான் முதல் முதலாக கூறவில்லை. உபாகம புத்தகத்தை திறந்து பாருங்கள். உபாகம் 16:22, யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம், உன் தேவனாய கர்த்தர் அதை வெறுக்கிறார். நம்முடைய இருதயத்திலே அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு எதற்கு கொடுப்போம் என்றாலும் அவர் அதை வெறுக்கிறார். சங்கீதம் 45:7, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். வெளிப்படுத்தின விசேஷம் 2:6 எபேசு சபைக்கு சொல்லும் பொழுதும் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியை என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பிரியமானுள்ளே, கவனிக்கிறீர்களா? தேவன் நேசிக்கிறார், அதே வேளையிலே அவர் வெறுக்கவும் செய்கிறார். வேத புத்தகத்திலே 7 என்னும் எண்ணிக்கை பரிபூரணத்தை குறித்து சொல்லவில்லை, முழுமையை குறித்து சொல்லுகிறது. அதாவது இந்த எல்லா காரியங்களையும் அவர் 100க்கு 100 வெறுக்கிறார். இவை எல்லாமே மாம்சத்தின் கிரியைகளாய் இருக்கின்றன. அவர் வெறுக்கிற காரியங்கள் மனுக்குலத்தை மிக கேடான நிலைமைக்கு கொண்டு போக முடியும். எனவேதான் மிக தெளிவாக கர்த்தர் வெறுப்பதை கூறியிருக்கிறார். வேத வசனங்களுக்கு தவறான விளக்கம் கொடுக்கிறோம் என்றால் அதையும் அவர் அறிவிருக்கிறார். தேவன் ஏதோ வயதான ஒருவரை போல தீமையான காரியங்களை குறித்து அழுது கொண்டு இருக்கிறார் என்பதல்ல, மனுக்குலத்தின் பாவத்தை குறித்து கண்ணை மூடிக்கொண்டு பொறுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் அல்ல. இன்று தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்படாமல் இருப்பதன் காரணமாகவே தீமைகள் பெருகுகின்றன. தீமையை தண்டிக்க தேவன் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். பொதுமக்கள் என்ன சொல்வார்கள் என்பதை குறித்து அவர் பயப்படுகிறதில்லை. தேவன் கோழை அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அன்றி வேறு எந்த வகையிலேயும் பாவம் நீக்கப்படுகிறதில்லை. சரி, கர்த்தர் அறுவருக்கும் இந்த காரியங்களை சற்றே கவனிப்போம். முதலாவதாக மேட்டிமையான கண். இது மற்றவர்களை குறைவாகவும் தன்னைத்தானே உயர்வாகவும் மதிப்பிடுகிறது. இதுதான் பெருமை. இது இருதயத்தில் உண்டாகிற எண்ணம். பின்னர் கண்களிலே அது பார்வையாய் வெளிவருகிறது. அந்த கண் என்ன சொல்கிறது? நீ அவனை விட சிறந்தவன், நீ அவளை விட சிறந்தவள் என்று சொல்கிறது. தேவன் அதை வெறுக்கிறேன் என்கிறார். இந்த மேட்டிமையான கண்ணை கொலை பாதகத்திற்கு மேலாகவும் குடிப்பழக்கத்திற்கு முன்பதாகவும் அவர் கூறுகிறார். இன்றைக்கு திருச்சபையிலே அப்படிப்பட்ட மேட்டிமையான கண்ணோடு இருப்பவர்களை குறித்து யாரும் எதுவும் சொல்லுகிறதில்லை. பெரியமானுலே, பூமியிலே பாவம் தோன்றும் முன்னதாக பரலோகத்திலே தோன்றின பாவம் என்ன தெரியுமா? அதுதான் மேட்டிமையான கண். சாத்தான் அல்லது லூசிபர் என்று சொல்கிறோம் அல்லவா, அவனுடைய வாழ்க்கையிலே இந்த பாவம் தான் அவனை கீழே விழ தள்ளியது. ஏசாயா 14:13-14 வாசிக்கிறேன். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அவனே ஏதேன் தோட்டத்திலே மனிதனிடத்திலேயும் வந்து ஆதியாகமம் 3:5 நாம் பார்க்கிறது போல நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று கூறுகிறான். இன்று உண்டாகிற மனோதத்துவ ரீதியான இடையூறுகளும் மற்ற பெருமை தொடர்பான வியாதிகளுக்கும் காரணம் மேட்டிமையான கண். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு முழுமையாகாத ஆழ்தத்துவம். முக்கியமான ஒரு நபராக வேண்டும் என்ற ஒரு ஆசை, மற்றவர்கள் தங்களை மதிக்க வேண்டும், தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற இச்சை, இது தேவனை விட்டு தனித்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஒருவருக்கு கொடுக்கிறது. தனக்குத்தானே கடவுளாக இருக்க விரும்புவது. இந்த காரணத்தினாலேதான் நற்கிரியைகளினாலே ரட்சிப்பு என்பது மனிதனை வசீகரிக்கும் ஒரு காரியமாயிருக்கிறது. இப்படி பெருமை உள்ளவர்கள் சொல்ல விரும்புவது என்ன? நானே என் ரட்சிப்பை சம்பாதித்துக் கொள்வேன், நானே செய்து கொள்வேன், கடவுளே நீர் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல செய்கிறது. உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து எனக்காக மரிக்க தேவையில்லை, நான் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வரும்பொழுது நீர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உம்மை போல நானும் நல்லவன், உமக்கு பக்கத்திலே நானும் உட்கார விரும்புகிறேன் என்று சொல்கிறது. மனநிலையிலே வியாதிப்பட்டிருக்கிறவர்களே எனது ரட்சிப்பை நானே சம்பாதிப்பேன் என்று கூறுவார்கள். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யோபு 40:12 பாருங்கள். பெருமை உள்ளவனை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்களில் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடு. மத்தேயு 5:5 நாம் பார்க்கிற பாக்கியவான்கள் பட்டியலிலே இயேசு கூறும்பொழுது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று கூறினார். சங்கீதம் 131:1 சங்கீதக்காரன் சொல்லும் பொழுதும், கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்மை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை என்று கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானுலே, நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாக வாழவே அவர் அழைக்கிறார். ஆண்டவரே, நான் பலவீனமானவன், என்னாலே இதை செய்ய முடியாது, எனக்கு நீர் தேவை என்று கூற வேண்டியவர்களாயிருக்கிறோம். வாலிபர்கள் ஒரு இடத்திலே கூடியிருந்தார்கள். அவர்களை போன்ற ஒரு வாலிபன் அவர்கள் மத்தியிலே வந்தான். வந்து நின்று அவர்களை பார்த்து தீமையான வார்த்தைகளை கூற ஆரம்பித்தான். அவர்களை சபிக்க ஆரம்பித்தான். காரணம் என்ன தெரியுமா? அவன் அவர்களால் ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்ளப்பட அவன் ஆசைப்படுகிறான். எத்தனை பரிதாபமான ஒரு வாலிபன் இல்லையா? மேட்டுமையான கண் உள்ள வாலிபனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் ஒரு குணநலன்தான் இது. தங்கள் சத்தம் எல்லாருக்கும் மேலாக கேட்க வேண்டும் என்பதற்காக, எல்லாரும் தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக, சிறிய காரியத்தையும் பெரிய காரியம் போல உரத்த குரலிலே அவர்கள் பேசுவார்கள். ஏசாயா 66:2 கவனியுங்கள். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இந்த அடிப்படையிலே நீங்கள் கர்த்தரண்டை வருவீர்கள் என்றால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். பெருமை உள்ளவர்களை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் வெறுக்கும் இரண்டாவது காரியம் பொய் நாவு. அருமையானவர்களே, குடிக்கும் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருப்பதையும் குறித்து சொல்லப்பட்டிருப்பதை விட பொய் நாவை குறித்து அநேக வேத வசனங்கள் பேசுகிறது. பொய் நாவு எல்லா மொழி பேசுகிற மக்கள் மத்தியிலேயும் எல்லா இனத்தவர் மத்தியிலேயும் இருக்கும் ஒரு பாவம். சங்கீதம் 116:11 எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் என்று சங்கீதக்காரன் கூறியிருக்கிறார். இது மிகவும் உண்மை பிரியமானவர்களே. சங்கீதம் 122 கூறும் பொழுதும், கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவிற்கும் என் ஆத்மாவை தப்புவியும் என்று சங்கீதக்காரன் வேண்டுகிறார். மட்டுமல்ல, 51 சங்கீதம் 6 வசனத்திலேயும், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், எனவே கர்த்தாவே, என்னுடைய அந்தரங்கத்திலே எனக்கு ஞானத்தை தெரியப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். சங்கீதம் 31:5 ஜெபிக்கும் பொழுதும், உமது கையிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் பொய் உரையாதவர், அவர் சத்தியபரன். மூன்றாவதாக, கர்த்தர் அறிவருக்கும் ஒரு காரியம், குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்தும் கை. கொலை செய்வது என்பது மனிதனும் தேவனும் வெறுக்கும் ஒரு காரியம். கொலை செய்கிறவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கை அருமையானது, பரிசுத்தமானது என்று தேவன் கூறியிருப்பதன் மகத்துவத்தை உணராமல் கொலை செய்கிறான். ஆனால் இன்று மனிதர்களுக்குள்ளே ஒரு வித்தியாசமான எண்ணம் இருக்கிறது. ஒரு மனிதன் கொலை செய்யப்படும் பொழுது அதை குறித்த விசாரணை செய்யப்பட்டால் கொலை செய்த மனிதனுடைய வாழ்க்கை வெளியேறப்பட்டதாக கருதப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கை வெளியேறப்பட்டது என்று தேவன் கூறியிருக்கிறார். அதேவேளையிலே ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை கொலை செய்யும் பொழுது கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றே கூறியிருக்கிறார். அப்பொழுதுதான் மற்ற மனிதர்களும் தேவன் கொடுத்திருக்கும் மனிதனுடைய ஜீவன் வெளியேறப்பெற்றது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். நான்காவதாக, கர்த்தர் அறிவிருக்கிற காரியம், துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். எல்லா மனுக்குலமுமே இந்த பாவத்தை செய்கிறதா இருக்கிறது. மத்தேயு 15:19 வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வருகிறது என்று கூறியிருக்கிறார். எனவே அத்தனை அருவறுப்புகளும் அந்த கேடான இருதயத்தில் இருந்துதான் புறப்பட்டு வருகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் மனதிலேயும் உங்கள் இருதயத்திலேயும் உண்டான தீமையான எண்ணங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்துவிட்டீர்களா? நாம் ஒவ்வொருவரும் இதை செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஒவ்வொரு உறுப்பாக அதனால் உண்டாகும் பாவத்தை குறித்து கர்த்தர் வெறுக்கும் காரியங்களை இங்கே ஞானி கூறுகிறார். ஐந்தாவதாக, கர்த்தர் வெறுப்பது தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். ஏசாயா இதை குறித்து சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார்? ஏசாயா 59:7 வசனம், அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பால்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. இது மட்டுமல்ல, ஆறாவதாக கர்த்தர் வெறுக்கிற காரியம், அபத்தம் பேசும் பொய் சாட்சி. இந்த நாட்களிலேயும் மிக சாதாரணமாக எல்லா இடங்களிலேயும் காணப்படும் பாவமாக இது இருக்கிறது. இதையும் தேவன் வெறுக்கிறேன் என்கிறார். ஏழாவதாக, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். பாக்கியவான்கள் வரிசையிலே இயேசு கூறிய காரியம் என்ன தெரியுமா? மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்றைக்கு பலர் சகோதரருக்குள்ளேயும் யுத்தங்களையும் சண்டைகளையும் உருவாக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் தெருவில் இருக்கிறார்கள், நீங்கள் வேலை செய்யும் ஸ்தலத்தில் இருக்கிறார்கள், ஏன் உங்கள் சபையிலும் அவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்கள் வீட்டிலேயும் அப்படிப்பட்ட ஒருவர் இருக்கலாம். ஒருவேளை இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்தில் கூட அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அருமையான சகோதரனே சகோதரியே, குடும்பத்திற்குள்ளே திருச்சபைக்குள்ளே ஒன்றாக வேலை செய்கிறவர்கள் மத்தியிலே விரோதத்தை உண்டு பண்ணுகிறவர்களை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் அறுவருக்கும் இந்த 7 பாவங்களும் ஒரு கண்ணாடியைப் போல இருக்கிறது. அதை கவனிக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது ஒருவேளை நம்மையே நாம் அங்கே காண்கிறோமா என்பதை குறித்து கவனம் உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தருடைய வார்த்தையாகிய கண்ணாடியிலே உங்களை நீங்களே சற்று தெளிவாக பார்க்கிறீர்களா? நாம் இருக்கும் வண்ணமாகவே நம்மை நாம் பார்த்த பிறகு கர்த்தரிடத்திலே கடந்து சென்று எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் காணப்படுகிறது என்று கர்த்தர் உணர்த்தினாரோ அதை அவரிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். அவர் நம்மை சுத்தப்படுத்தும்படியாக உண்மையான இருதயத்தோடு நாம் அவரிடத்திலே அறிக்கையிடுவோமா? நீதிமொழிகள் 6:20-22 பார்ப்பீர்கள் என்றால் இள வயதிலே தகப்பனும் தாயும் கற்றுக் கொடுத்த காரியங்களை அவன் மறந்து போகக்கூடாது என்பதை குறித்து எச்சரிக்கப்படுகிறான். வீட்டுச் சூழலிலே குடும்பத்திலே ஒருவர் கற்றுக்கொள்வது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு முக்கியமான பாடங்களாகும். நீதிமொழிகள் 6:23 கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, வேதவசனம் போதிக்கும் காரியங்களுக்கும் குடும்பத்தில் பெரியவர்கள் கற்றுக் கொடுக்கும் பாடங்களுக்கும் கருத்தோடு செவி சாய்த்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அறுவருக்கும் காரியங்கள் எதையாவது இன்றைக்கு நாம் உணர்ந்திருப்போம் என்றால் இன்றைக்கே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்து அவரோடு நல்மனம் பொருந்துவோமா? அவரே நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய சுத்திகரிப்பை பெற்றவர்களாக அவருக்கு சாட்சியாக வாழ நம்மை பூரணமாய் அர்ப்பணம் செய்வோம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். யாத்திராகமம் 9:16. யாத்திராகமம் 9:16.